ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவுகளில் ஜீவன் முக்த லட்சணமும் விதேக முக்த லட்சணமும் விவரிக்கப்பட்டது. இப்போ அந்த நிலைக்கு நாம் உயரணும்னா என்ன வழிங்கிறதுக்குண்டான வழிமுறைகளை அடுத்து வரக்கூடிய பாடல்களில் தெளிவுபடுத்தி கொண்டு வர அந்த வழியிலவையே நாமும் பயணிக்கலாம். அப்படி பயணிக்கும் பொழுது நாமளும் இவர் சொன்ன அந்த ஜீவன் முக்தன் விதேக முக்த நிலையை அடைய முடியும். அந்த பாடலை பார்க்கலாம்.
மாயையிலா தன்மையாலே மயோபாதி மறுவியிடும் ஈசனுடைய வகுப்பே இல்லை. ஆய பல அவிதையிலா தன்மையாலே அவை மறுவும் ஜீவருடைய வகுப்பும் இல்லை. தூய அயன் இலாமையினால் சிருஷ்டி இல்லை. துலங்கும் அறியிலாமையினால் ஸ்திதியும் இல்லை. நேய அரண் இலாமையினால் நாசம் இல்லை. நிகிலமுமே நிறைந்த பர பிரம்மஸ்ரூபம்.
இந்த பாடல்ல உலகம் உயிர் இறைவன் சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே கற்பனைன்னு சொல்லி நீ அதுல இருந்து வெளியில வரணும்னு வழிய காட்டி கொடுக்கிறார். ஏன்னா இங்க ஈஸ்வரனுக்கு எப்படின்னா மாயைங்கிறது வந்து ஒரு விளையாட்டு. இந்த மாயைங்கிறது விளையாட்டுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் இந்த ஜீவன் இருக்கு இல்லையா, தனித்துவ அடையாளங்களை கொண்ட மனம்தான் ஜீவன். இந்த ஜீவன் என்ன நினைக்கிறதுனா, இந்த மாயையினால் தோன்றிய இந்த ஜகமும் ஜகத்தில் காணப்படுகின்ற ஒரு பொருள்களும் உலகமும் உலகத்தில் காணப்படக்கூடிய பொருள்களும் எல்லாமே ஒரு பந்தம். ஏன் அது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லாமே உண்மைன்னு அது நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதன் மேல ஒரு அபிமானத்தை வைத்துக் கொள்கிறது. அதனால ஜீவர்களுக்கு அந்த மாயையினால தோன்றிய இந்த உலகம் அதுல பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே ஒரு பந்தமாகிறது. எப்படின்னா ஈசன் இங்க என்ன பண்றார், ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி தன்னுடைய மாயையை கையில வைத்துக்கிட்டு அவர் இந்த உலகத்தையும் உலகத்துல உள்ள பொருள்களையும் உண்டாக்கி அதை காத்து அதுல முழுசும் விளையாடுறார். எப்படி ஒரு சிலந்தி பூச்சி தன்னுடைய வாயில் வரக்கூடிய அந்த ஒரு உமிழ்நீர்னாலவையே ஒரு வலையை பின்னுகிறது. அதுல அது இஷ்டம் போல அது அங்குமிங்கும் ஓடி விளையாடி மகிழ்கிறது. அதுக்கு பிறகு தானாகவேயே அந்த வலையை தனக்குள்ளவையே அது சுருக்கிக்கிறது. எப்படின்னா இந்த ஈஸ்வரன் அந்த மாயையை தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு அவருடைய பிடியில இந்த மாயை இருக்கிறதுனால இவர் அந்த மாயையை மாயையில இவர் பந்தப்படுறது இல்லை. இவர் அதை ஒரு டூலாட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாயையில இந்த ஈசன் பந்தப்படுறது இல்லை. ஆனால் இந்த ஜீவன் என்ன பண்ணுறதுன்னா, நான் என்னுடையது இங்க கூடிய ஒரு அபிமானத்துல வச்சுண்டு அந்த அபிமானத்தினால ஒரு அகங்கார பாவனையை அது உண்டாக்கிண்டு எப்படி பட்டுப்பூச்சி மாதிரியே நம்மளவையே நாமளே ஒரு பந்த வலையை பின்னிக்கிண்டு அந்த மோகத்தினாலையும் கோபத்தினாலையும் நாம என்ன பண்றோம், திரும்ப திரும்ப இந்த பிறவி சூழல்கள்ல நாம வந்து சிக்கிக்கிறோம். உலகத்துல பார்க்கக்கூடிய பொருள்கள் உண்மைன்னு நம்பி அதற்கு மேல ஆசை என்னும் வலையை நாமளே விரிச்சு அந்த வலைக்குள்ள நாமளே சிக்கிக்கிறோங்கிறது தெரியாமலவேயே சிக்கிக்கிண்டு அந்த ஆசை வயப்பட்டு திரும்ப திரும்ப அந்த ஆசை நிறைவேறாத ஆசைகளாட்டாகி அந்த ஆசையை அனுபவிப்பதற்காக வேண்டி திரும்ப ஒரு உடலை எடுத்துக்கொண்டு இதே மனம் திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தன்னை அறிந்த ஒரு பக்குவ ஆன்மா எப்படி இருக்குன்னா, அது பூர்வ புண்ணிய தெய்வ அனுகிரகத்தினாலும் ஸ்ரீ சத்குரு கிருபையினாலையும் ஈசனுடைய மாயா சுரூபத்தை உணர்ந்து கொள்கிறது. இதை உணர்ந்துகிட்டதுனால இந்த அறியாமையாட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகத்தையும் உலக காட்சிகளையும் அது நன்றாக புரிந்து கொள்கிறது. இப்படி அது புரிந்து கொள்றதுனால அந்த மாயை அவனிடத்துல பயனில்லாது போகிறது. ஏன்னா பயனற்ற தன்மையினால இந்த பக்குவிகள் இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் இந்த கோபம் மோகம் லோபம் மயம் ஆச்சரியம் கூடிய விஷயங்கள் இல்லாத ஒரு தன்மையோடவேயே அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் ஈஸ்வரனுடைய அந்த அவதார சொரூபங்களையும் அவருடைய மாய உபாதிகளையும் மறந்து எந்த வினாடியுமேயே அவர்கள் ஆனந்தமயமாகவேயே இருக்க முடிகிறது. ஏன், அந்த மாயை பயனற்று போயிருக்கிறதுனால. இப்படி பயனற்று போயிருக்கிறதுனால இந்த தேவ தெய்வங்கள்னு சொல்றோம் இல்லையா, அவர்களுடைய கதைகள் வம்ச விருத்திகள்ங்கிற மாதிரியான கதைகள் இந்த விஷயங்கள் எல்லாமே அவரிடத்துல பொய்யாட்டு போயிடுது. இப்படிப்பட்ட அந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு அறியாமையை விட்ட தன்மையினால ஜென்ம ஜென்மாந்திர தோஷம் எதுவும் அவர்களிடத்து வரதில்லை. பிறவியினால வந்த குற்றங்கள்னு சொன்னா அந்த குற்றங்கள் எதுவுமே இருக்கிறதில்ல. ஜீவ சந்ததி வகுப்புகள் இன்னார் இன்னாருடைய பரம்பரை அப்படிங்கக்கூடிய எந்த விதமான சந்ததிகளும் எல்லாமே அவருக்கு பொய்யாகி விடுகிறது. இந்த பக்குவிகள் இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் உண்மை உணர்வு ஜெகஜீவ ஈஸ்வராதிகளின் சொரூபத்தையே இல்லாமல் அவர்களுக்கு பண்ணிவிடுகிறது. அப்படிப்பட்ட தன்மையினால அங்கே அவர்களுக்கு சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மாங்கிறவர் இல்ல, காப்பாற்றக்கூடிய விஷ்ணுங்கிறவருக்கு அங்கே இல்ல, காப்பாற்றியதை எல்லாம் சம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவன் சொல்லக்கூடியவரும் அங்கே கிடையாது. அப்போ இவர் எப்படி இருக்கிறார்னா, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் ஒன்றே இங்க கூடிய நிலையில யார் வந்துடுறா, இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். இந்த ஆன்மா இந்த பக்குவத்துக்கு வரதுக்கு தெய்வ அனுகிரகமும் சத்குருவினுடைய கிருபையும் தேவை. சத்குரு மூலமாட்டு இந்த பக்குவப்பட்ட ஆன்மா தன்னை தான் அறிந்து கொண்டு இந்த பரபிரம்மம் ஒன்றேதான் சத்தியம் கூடிய நிலைக்கு அது உயர்ந்து வந்து விடுகிறது. அந்த பரபிரம்மம் நீயே என்பதிலவையே நீ நிலைச்சு நிக்கிறதுக்கு நீ வழிய பாரு. இது எல்லாம் கற்பனைன்னு நீயும் ஒதுக்கி விட்டுக்கோ. ஏன்னா உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மாதிரி எண்ணுவதை நாம உயர்ந்த கருத்துக்களையே நாம எண்ணணும். அப்ப இங்கு இவர் எப்படி கொண்டு வர்றார்னா, எப்படி அந்த பரபிரம்ம நிலையிலவையே இருக்கக்கூடியவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்படாது இருக்கிறதோ, அதாவது உலக உயிர் இறைவன் கூடிய வஸ்துக்களால அவர் எப்படி அந்த பக்குவப்பட்ட ஆன்மா பாதிக்கப்படாமல் இருக்கிறாரோ அந்த நிலைக்கு நீயும் வரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இதை சொல்லி கொடுக்கிற மாதிரியாக எடுத்துக்கணும். அடுத்த பாடல்ல பூசனை செய் தெய்வமிலா தன்மையாலே, பூஜையில்லை பூஜிப்போர் தாமும் இல்லை, மோசகமாம் தெய்வமிலா தன்மையாலே, மோக்ஷமில்லை முமுக்ஷையுளோர் தாமும் இல்லை, பேசும் ஒரு திருஷ்யமும் இல்லாமையாலே, பிறங்கிடும் திருக்கும் ஒரு காலும் இல்லை, மாசணுவும் அருகாத அறிவேயாக, மன்னீடும் பரபிரம்மம் தாமே எல்லாம். இந்த இதுல எப்படி சொல்றாருன்னா, இங்க ஈஸ்வராதிகளும் அதனுடைய தோற்றமும் உணர்வு பூர்வமாக அங்கே இல்லாத தன்மையால இவருக்கு ஆகிடுத்து. இவர் சுயம் பிரம்ம பாவனையிலவையே இருக்கிறார், பிரம்மமாகவேயே பரபிரம்மம் ஒன்றே சத்தியங்கக்கூடிய நிலையில இருக்கிறதுனால இப்ப இங்க இவருக்கு பூஜை தனியாட்டு தேவை இல்லை, அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கு இடமே இல்லை. ஏன்னா இங்கே அந்நியமாட்டு இறைவன்கிறவன் எங்கேயுமே இல்லை. அப்ப இவர் எங்க போய் யாருக்கு பூஜை பண்ணி யாருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணணும்? அப்படி பூஜை செய்யக்கூடிய ஜீவர்களும் அதனுடைய சந்ததிகளும் அங்கே இல்லவே இல்லை இவரை பொறுத்த வரைக்கும். ஏன் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது இந்த தெய்வத்தை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும், என்னுடைய இஷ்ட தெய்வம், அதனை நான் வழிபட்டு நான் மோட்சகதி அடைவேன் அப்படிங்கிறதுக்கு இங்க மோட்சத்தை தரக்கூடிய தெய்வம்னு சொல்லிட்டு இங்க யாரு இருக்கிறா? தானே அதுவாகவேயே இருக்கும் பொழுது இங்கு வேறாக எந்த தெய்வம் இருக்கிறது? எந்த தெய்வம் பதமுக்தியை தர முடியும் அப்படிங்கறத உணர்ந்ததுனால, அந்த பதமுக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் இல்லாத தன்மையினால அங்க சென்று அடையக்கூடிய மோட்சம்ங்கிறது இல்லவே இல்லை. அங்கு செல்லக்கூடிய அந்த முக்திங்கக்கூடிய பதம்னு ஒண்ணு இருக்கே, அந்த முக்தியை தேடுகிறேன், முக்தியை அடைகிறேன், முக்தியை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முமுட்சுக்களோ அல்லது ஜீவன் முக்தர்களோ அங்க அவருக்கு இல்லை. வாக்குனால கற்பனை செய்து பேசக்கூடிய ஒரு விஷய அனுபவ பொருள்கள் எதுவுமே இல்லாத தன்மையினால அதற்கு மூலமான வஸ்துக்களும் அங்கே இல்லை. இப்ப குற்றமற்ற அறிவு சுரூபமான ஆனந்தமயமான அந்த ஒரு பரபிரம்மம் ஒன்று மட்டும்தான் இருக்குங்க கூடிய உணர்விலவேயே இவன் இந்த பக்குவப்பட்ட இந்த பக்குவத்திலவேயே அவன் எப்பொழுதுமே நிறைந்திருக்கிறான். அப்போ இந்த பக்குவத்திலவேயே அவன் நிறைந்து இருக்கிறதுனால நான் அடுத்தது என்ன செய்யணும்? ஜீவன் முக்தன் விதேக முக்தர் லட்சணங்கள் சொல்லியாச்சு. இவர்கள் எப்படி அந்த நிலையை அடைந்தார்கள்னா, எல்லாமே கற்பனைங்கிறத உணர்ந்துண்டு அந்த பர பிரம்மத்திலவேயே ஊறி திளைத்து பிரம்மம் ஒன்றுதான் சத்தியங்க கூடிய நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அந்த நிலையை அடைய முடிந்தது. சரி, அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? அது ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? அப்ப இவரே அதற்குண்டான வழியே சொல்றார். எப்படின்னா, அந்த பிரம்மம்ங்கிறதவேயே அகம் பிரம்மம்னு சொல்லி நீ முதல்ல பாவனை பண்ணு, அந்த பாவனையை நீ உனக்குள்ளவேயே நீ உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்லி இவர் அந்த பிரம்ம பாவனையே எப்படி பண்ணணுங்கிறதுக்குண்டான வழிகளை சொல்லி கொடுக்கிறார். நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது துவிதமெல்லாம் இழந்ததாகும். நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது அத்வைதம் அடைந்ததாகும். நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது ஜீவத்வம் இறந்ததாகும். நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது நிறைந்த பரபிரம்மமாமே. அந்த பக்குவ நிலையை எல்லோருமே அடைய முடியும். சாஸ்திரங்கள் மூலமாட்டி தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. மனம்தான் எல்லாம்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த மனதினால உள்ள கற்பனைகளை நீக்கக்கூடிய வழிகளையும் காட்டி கொடுத்தாச்சு. அப்ப இனிமேல் நான் அந்த நிலையை அடைவதற்கு எனக்கு தகுதி தடையாட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்குண்டான வழிகளையும் அவர் காட்டி கொடுத்துட்டார். இப்போ நாம செய்ய வேண்டியது என்ன? எல்லா விஷயங்களையும் நீக்கிட்டேன், ஆனால் அந்த பாவனையை நான் முதல்ல பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன சொல்றாருன்னா, அகம் பிரம்மம் பிரம்மமே நான், நான் பிரம்மம் பிரம்மமே நான் கூடிய உறுதியான ஆத்ம பாவனை சதா சர்வகாலமும் செய்துகிட்டே வரணும். இப்படி செய்துகிட்டே வர வர என்னாகும்? என்னிலிருந்து வேறாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தினுடைய தோற்றங்கள், இந்த உலகம் உண்மைங்க கூடிய விஷயங்கள் மறைந்துவிடும். இந்த நான் பிரம்மம் அது மட்டுமே இருக்கிறதுங்க கூடிய நிச்சயம் உறுதியாக உறுதியாக என்னாகி விடுகிறது. அந்த ஒன்றேயான பரபிரம்மம் மட்டுமே சத்தியங்க கூடிய இரண்டற்ற நிலை அங்கே உண்டாகி விடுகிறது. அப்போ இந்த நிச்சயம் அந்த இரண்டற்ற ஒன்றேதான் சத்தியங்க கூடியதுல நிச்சயத்தன்மை வரும் பொழுது, அந்த நிச்சயத்திலவேயே ஜீவன் கூடிய நான் ஜீவன் கூடிய தன்னை ஜீவன் நினைச்சுக்க கூடிய நான் ஜீவனாக இருக்கிறேன், நான் இன்னார்ங்க கூடிய அடையாளங்களோடு இருக்கிறேன் இல்லையா, இது எல்லாமே வலிமை இழந்து காணாமலே போயிடும். இப்படி காணாமலவேயே போகிறதுனால, அதாவது எப்படி காணாம போறது? இந்த நிச்சயத்தன்மையினால. அப்ப இந்த நிச்சயம், இந்த நிச்சயத்தன்மை இருக்கு இல்லையா, அதாவது இரண்டற்ற ஒன்றே ஆனது சத்தியங்க கூடிய இதுல நிச்சயத்தன்மை, இது திடமாகிடுச்சுன்னு உண்டுமானால் எந்த வினாடியும் நம்ம அந்த பிரம்மமாகவேயே நாம் இருப்பதை உணர முடியும். ஏன்னா அங்க தனக்கு வேறாட்டு சிந்திக்கிறதுக்கோ செயல்படுறதுக்கோ அங்க ஒண்ணுமே இல்லை, தேவைகளும் இல்லைங்க கூடிய பட்சத்துல அந்த தூய இருப்பு சுயம் பிரகாசமாகவேயே தானாகவேயே பிரகாசிச்சுருக்கிறத உணர்ந்து அந்த பிரம்மமாகவேயே நாம் இருக்கிறேங்கிறதவையே அனுபவமாக உணர முடியும். இத இந்த பாடல்ல சொல்றார், அடுத்த பாடலையும் அவர் அதை திருப்பியும் சொல்றார். நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நீ மனது நினைவனைத்தும் மறந்ததாகும். நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது அபய பதம் செறிந்ததாகும். நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது பயமெல்லாம் இறந்ததாகும். நிச்சயமே திடமாக செய்ய செய்ய நின் மனது நிஜ வடிவில் நிலைத்து நிற்கும். இரண்டற்ற பிரம்மமே சத்தியம், அதுவே நான் அப்படிங்க கூடிய நிச்சயம் நமக்கு உறுதியாயிடுத்துன்னா, இங்க நிச்சயம்னு சொல்றது அதுதான், அது உறுதியாயிடுச்சுன்னு உண்டுமானால் இங்கே நாம நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா திரும்ப திரும்ப நாம அதே பாவனையில அதே சிந்தனையிலவேயே தைலதாரை போல நமக்குள்ள அந்த நிச்சயத்தன்மையோடவையே நாம் இருக்க, அகம் பிரம்மங்க கூடிய உணர்வுலவையே நாம இருந்து பழக பழக என்னாகிறது, இந்த உலகம் உயிர் இறைவன்க கூடிய விஷயங்கள்ல உள்ள நினைவுகள் நமக்கிட்டக்க வராது. இந்த நினைவுகள் வராது. இவர் அத என்ன எப்படி சொல்றாருன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தைலதாரை போலவேயே நாம அதே நினைவுகள்லவையே இருக்கணும். எந்த பாவனையில பிரம்மமகம் பிரம்மங்க கூடிய இரண்டற்ற ஒன்றேயான அதுலவையே என்னுடைய மனம் ஒடுங்கிடுத்துன்னு உண்டுமானால் இங்கே மனம் நினைப்பதற்குண்டான விஷயங்கள் புறத்துல இல்லை, இங்க அகத்துல அது பிடிச்சிடுத்து புறத்துல விஷயங்கள் இல்லை, அதனால அந்த நினைவுகள் ஏதுமே இல்லைங்கிறதுனால எல்லா விஷயங்களும் மறந்து போயிடும். அந்த நிச்சயத்தன்மையை நமக்கு சாஸ்வதமாட்டே ஆயிடுச்சுன்னு உண்டுமானால் பயங்கிறது பய உணர்வுங்கிறது இல்லாமலவையே போயிடும். அப்ப பயம்ங்கிறது வந்து என்னத்தினால வருகிறது, பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையினால வருங்காலத்தை உத்தேசிச்சு நமக்கு பயம் வருகிறது. அப்போ இங்க இந்த நிச்சயத்தன்மையோடவையே நாம இருக்கிறதுனால தூய அந்த பரபிரம்ம நிலையிலவையே நாம சிந்தனை பண்ணிட்டு அதையே பாவனை பண்ணிட்டே வரும்பொழுது என்னாகிறது, இந்த பய உணர்வுகளுக்கு இடமே இல்லை. ஏன்னா இங்க சிந்திப்பதற்கு நினைவுகள் எதுவுமே இல்லைங்கும் போது பயம்ங்கிறது எங்கிருந்து வரும், வராது. அப்ப இது ஒரு இன்னமும் திடமாக திடமாக என்னாகிறது, பிறவிய பத்தி உண்டான அடுத்த பிறவிய பத்தி உண்டான பயமோ அல்லது முந்தின ஜென்மால உள்ள பயமோ எந்த விதமான பயமும் அங்க வரதில்லை. மரண பயத்தை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, மரண பயம் இல்லவே இல்லை. இந்த நிச்சயத்தன்மை திடமாக திடமாக இவனுக்கு பிறவிய பத்தி உள்ள கவலைகள் எந்த கவலைகளுமே இல்லாத நிலையிலவையே இவன் இருக்கிறதுனால இவன் இவனுடைய யதார்த்த சுரூபமாகிய அந்த பரபிரம்மத்திலவையே நிலைத்து நிலை பெற்று அந்த பரமானந்த நிலையை இவன் அனுபவிக்கிறான். நீயும் அனுபவிக்க முடியும், அதற்குண்டான வழிமுறைகளைத்தான் அவர் இது அவ்வளவும் சொல்லிட்டு வரார். மனததுதான் நின் சகஜ சொரூபமானால் மற்றதுதான் மீளாது மாண்டு போகும். மனதுடைய மீளாத மாய்வுதானே மகத்தான மோக்ஷ நிலை, அதனால் மைந்தா மனததனை மீளாது மாய்க்க வேண்டி மகத்தான பரபிரம்ம நிச்சயத்தை மனதொருமையுடன் செய்து மனதை மாய்த்து மகத்தான முக்தி நிலை மேவுவாயே. இந்த பாடல்ல நம்முடைய மனமேதான் அனைத்திற்கும் காரணமாட்டு இருக்கு. அதாவது மனம்தான் விஷய சுகங்களுக்கு மேல அபிமானத்தை வைத்து அந்த விஷய சுகத்தின் மேல படர்ந்து விடுகிறது. விஷய சுகங்களுக்கு மேல ஒரு ஆசைப்பட்டு அது மேல அபிமானம் கொண்டு அதுக்கு மேல ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. இந்த மனமேதான் இந்த வலைகள் பந்த வலைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மனமேதான் எனக்கு இந்த பந்த நிவர்த்திக்காக வேண்டி அதுவேதான் வேண்டிக்கிறது. இதே மனமேதான் என்ன செய்கிறது, எனக்கு இதிலிருந்து விடுதலை வேணும்னு அழக்கூடியதும் இந்த மனம்தான். அதாவது வேணும்னு அழறதும் மனம்தான், இதெல்லாம் வேண்டாம்னு அழறதும் மனம்தான். எனக்கு இதிலிருந்து ஆன்ம விடுதலை பெற்று நான் முக்தியை அடையணும்னு சொல்றது இல்லையா, இதுவும் மனம்தான். எனக்கு முக்தி வேணும், எனக்கு இந்த உலக விஷயங்கள் எதுவுமே தேவையே இல்லை, எனக்கு முக்தி வேணும்னு சொல்றதும் ஒரே மனம்தான். அப்போ இந்த மனம் தன்னுடைய யதார்த்த சொரூபமான அந்த பிரம்மானந்தத்துல லயிச்சு விட்டுச்சுன்னு வச்சுக்குவோம், அதை காட்டி கொடுத்துட்டோம்னா இங்க ஜனன மரண சம்சார துக்கம்ங்கிறது இல்லவே இல்லை மனசுக்கு. ஏன், அங்கே பந்தம் இல்லை, பந்த நிவர்த்தி பந்தமே இல்லைங்கும் போது பந்தத்துல இருந்த நிவர்த்திங்கிறதுக்கு எங்க இருக்கு, விஷயம் இல்லை, அது தன்னுடைய யதார்த்த சுரூபத்துல இருக்கிறதுனால அங்கே முக்திங்கிறதுக்கு விஷயமும் இல்லை. அப்போ எந்த விதமான கவலைகளோ எதுவுமே இல்லை, ஏன்னா இந்த மனம்தான் போராடுறது. அப்ப இந்த பிரம்மானந்தத்துல லயிச்சிடுச்சுன்னு உண்டுமானால் அதுவேதான் மனதினுடைய அழிவு. அதாவது மனத்தினுடைய ஒரு மகத்தான ஒரு தன்மை, இந்த தன்மையை இந்த மனம் சகஜமாகவேயே அனுபவித்து விட்டால்னு வச்சுக்கோங்க, அதுவேதான் முக்தி, அதுவேதான் மோட்சம், அதுவேதான் வீடு பேரு, அதுவேதான் விடுதலை. அப்போ இந்த மனதை அழிக்கணும்னா, அதாவது இந்த மனதை மகத்தாக்க வேண்டும் என்றால், அகம் பிரம்மம் அதுவே நான்கு கூடிய தைலதாரை போல அந்த பாவனையில உன்னுடைய நிச்சயத்தை உணர்ந்து அதுலவேயே நிச்சயத்தன்மை உடையவனாட்டாகி ஒரே மனதோடு தீர்க்கமான பரம பாவனையோடவேயே இதை நீ செய்து வந்து கொண்டே இருந்தால் உன்னுடைய மனதை மாய்த்து நீ மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு இவர் அந்த வழியை காட்டி கொடுக்கிறார். சரி, அப்போ நான் அந்த மனதை அதனோட லயிக்கிறதுக்கு உண்டான வழின்னு சொன்னார் இல்லையா, எதுல பிரம்மானந்தத்துல லயிக்கிறதுக்கு உண்டான வழி, அதுல வந்து நான் லயிச்சிட்டா எனக்கு இது ஆகும், பிரம்ம பாவனையில நான் வந்து தீர்க்க மாட்டேன், நான் இருக்க முடியும். அப்போ நான் அங்கே போகணும்னு உண்டுமானால் அப்ப அந்த லயத்துக்கு உண்டான வழி என்ன அப்படின்னா, அது அடுத்த பாடல சொல்றார். அகண்ட பர பிரம்மத்திற்கு இங்க எலே இல்லை, அகிலமுமே அகண்ட பரபிரம்மம் என்றும், அவ்வகண்ட பரபிரம்மம் நாமே என்றும், நாமே அவ்வகண்ட பரபிரம்மம் என்றும், அகண்ட பரபாவனையை திடமாய் செய்து அயலணுவும் தோன்றாதழிந்த பின்பு, அவ்வகண்ட பரபாவனையும் செய்யாது தள்ளி ஆனந்த வடிவாக அமர்ந்திருப்பாய். இங்கே பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, அதை தவிர வேற எதுவுமே இல்லை, இத நீ நிச்சயப்படுத்திக்கணும். அகண்டமான இந்த பிரம்மத்திற்கு வேறுன்னு உலகத்துல எதுவுமே இல்லை, உலகம்னு இல்லை. இங்க அண்டபிண்ட சராச்சரங்கள் அனைத்து ஜீவகோடிகள் எல்லாமே இருக்கிறது, எல்லாமே ஆன்மஸ்வரூபம் தான். அதுவே பரபிரம்மஸ்வரூபம்ங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அதுவே ஆன்மஸ்வரூபம், அதுவே பரபிரம்மஸ்வரூபம்ங்கிறத புரிஞ்சுட்டு நீ எப்படி பரபிரம்மத்துல நீ அனுபவிக்கிறியோ அதே பரபிரம்மஸ்வரூபம் தான் அங்கேயும் பாக்குறதுனால அப்போ நானே அதுங்க கூடியதுல வந்துடணும். எப்படி? அது எல்லாமே வேறையாட்டு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஆத்மஸ்வரூபம்னு பாக்குற. அப்போ எல்லாமே ஆத்மஸ்வரூபம், எல்லாமே பரபிரம்மஸ்வரூபம்னா நான் பரபிரம்மஸ்வரூபம்னா அப்போ அதுவும் பரபிரம்மஸ்வரூபம்னா நானே தானே அது இல்லையா? அப்போ நானே தான் அதுங்க கூடியதுல திடமாட்டு வச்சுண்டு இந்த அகண்ட பரபாவனையை நீ திடமாட்டு செய்துக்கிட்டே வந்துட்டேன்னா போதும். அப்போ இப்படி திடமாட்டு செய்து வர என்ன ஆகிறது? எதுவுமே எனக்கு அந்நியமாட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே நானாகவேயே இருக்கிறேன்ங்கிறது பூர்த்தி ஆயிடும். எப்போ எல்லாமே நானாகவேயே இருக்கிறேன், இங்கு என்னை தவிர வேற எதுவும் இல்லை, இதுதான் அந்த நிலை. அப்ப இந்த நிலை வரும்பொழுது என்னாகிறது? அறியாமைங்கிறது அழிந்து போகிறது. இந்த அறியாமை அடியோடு அழிந்து போயிருக்கிறதுனால எப்பொழுதுமே நாம ஆனந்தமாட்டே இருக்கலாமே, சுகத்தோடவே நாம வாழலாமே அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இங்கே இருக்கிறத நான் மட்டுமேங்கிறது திடமா எடுத்துன்னா நான் மட்டுமே தான் இருக்கிறேங்கும் போது என்னாகி விடுகிறது? ஆனந்தமே ஆகி விடுகிறது. அங்கே விவகாரங்கள் எதுவுமே இல்லாததாட்டு ஆகிடுறது. இன்னமும் அதுக்கும் தாண்டி போகணும். அதனால அடுத்த நிலையை அவர் வந்து பேசுறார். அடுத்தது என்ன செய்யணும்? இந்த நிலை ஆயிட்டேன், அப்ப அடுத்தது உன்னில் அவ்வானந்த வடிவும் தள்ளி உரமாக ஓர் வடிவே ஆகி நிற்பாய், அந்நியமிலா ஒரு வடிவென்பதையும் தள்ளி அதன் பின்பு நிர்குணமே ஆகி நிற்பாய், மன்னிய அந்நிர்குணம் என்பதையும் தள்ளி மனவாக்குக்கு எட்டாத வடிவாய் நிற்பாய், அன்னதையும் தள்ளிய பின் அறிவு மாத்திரமாகி யாவையுமே இழந்த தன் மாத்திரமாவாய். இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, நான் ஆனந்தமே வடிவாக இருக்கிறேன்னு சொல்லுறோம் இல்லையா, அந்த வடிவத்தையும் நீ ஒரு ஆனந்தமே வடிவாக இருக்கிறேங்கிறதையும் தள்ளிவிடு, அந்த பாவனையை நீ தள்ளிவிடு. நான் ஆனந்தமே வடிவாக இருக்கிறேன், சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும் இல்லையா? அப்போ அந்த பாவனையை நீ தள்ளிவிடு. அடுத்தது என்னது? எல்லாம் ஒண்ணுதான் இருக்கிறது இங்க கூடிய நிலையிலவேயே நீ நிக்கிற. அப்போ தனக்கு அந்நியமாட்டு ஒரு வடிவு அப்படிங்க கூடியதும் இல்லை இங்க. ஏன்னா எந்த விதமான பேதங்களும் அங்க இருக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்றான்னா, நான் இந்த வடிவனாக இருக்கிறேன் கூடியதையும் நீ உதறிடணும். அப்போ அதனால அந்த விஷயங்களையும் தள்ளிவிட்டு நீ இப்ப எப்படி இருக்கிறேன்னா, குணங்கள் ஏதுமே இல்லாத குணாதீத நிலைக்கு நீ இப்ப உயர்ந்து போயிட்ட. இப்ப நான் ஆனந்தமயமானவனாக இருக்கிறேன், நான் ஆனந்தமே வடிவாக இருக்கிறேன், நான் ஆனந்தத்தையே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் கூடிய பாவனைகள் எல்லாத்தையுமே நீக்கிடு. அப்ப குணாதீத நிலைக்கு நீ வந்து போகிற. அப்ப இந்த குணாதீத நிலையில எப்படி இருக்கும்? மனசுக்கும் மனசினாலவோ அல்லது வாக்குனாலவோ சொல்லி தெரிவிக்க முடியாத ஒரு தூய அறிவு மாத்திரமாகவேயே நீ இருக்கிறத நீ உணர முடியும். இதெல்லாம் தள்ளி விட்டுட்டோம்னு உண்டுமானால் அந்த நிலையை மனதினால சிந்திக்க முடியாது. வாக்குனால நான் இந்த நிலையில நான் இப்படி இருக்கிறேன்ங்கிறத வாக்குனால சொல்ல முடியாது. அப்போ அந்த நிலை எப்படி இருக்கும்னா, தூய அறிவு மாத்திரமே ஆகி யாவுமேயே இழந்த நீ தன்னுக்கு தாமாகவேயே ஆகி நிற்கிற அந்த ஒரு உயர்ந்த நிலையை நீ உணர முடியும். அந்த நிலையிலவேயே நீ நிலைத்து நிற்க முடியும்னு காட்டி கொடுக்கிறார். அப்ப அந்த நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாடல சொல்றார். நிற்பதெனும் தன்மையுமே இழந்த பின்னர் நீனியாயிருக்கின்ற சுபாவம் தன்னை சொற்பமுமே வாக்காலும் மனத்தினாலும் சொல்ல ஒண்ணாதெண்ண ஒண்ணாதாதலாலே தற்பரமும் சகஜநிலை சார்ந்த பின்னர் தான் தானே தானாக தனித்திருப்பாய் அற்பமுமை விகற்பமில அவ்விருப்பை அறைந்திடவும் நினைந்திடவும் யார்தாம் வல்லோ. அந்த நிலையை யாராலத்தான் விளக்கி சொல்ல முடியும்? யாராலையும் விளக்கி சொல்லவே முடியாது. ஏன்னா நாம இவ்விதமாட்டு இருக்கிறோம் கூடிய எந்த விதமான பாவனை எல்லாத்தையுமேயே அந்த இடத்துல நாம தள்ளிடுறோம். நான் இந்தந்த நிலைகள்ல நான் இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் கூடிய பாவனைகளையும் நாம தள்ளிடுறோம். அப்போ இப்போ நாம எல்லா பாவனைகளையுமேயே நாம விளக்கிட்டோம்னா நாம் நாம இருக்கக்கூடிய அந்த சுகஸ்வரூப நிலையை சொல்லவே முடியாது, விளக்க முடியாது. அதை இப்படின்னு சொல்லி அதை சிந்திக்க கூட முடியாது. அப்படி அந்த உணர்வு நிலைய சகஜ ஆனந்த நிலையை நாம பெற்றதுக்கு பின்னாடி அந்த நிலையை நான் இதுதான் இந்த நிலைன்னு சொல்லி நம்மளால நம்ம உணரவே முடியாது. ஏன்னா உணர்வதற்கு அந்நியமாட்டு அங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இவ்வளவு நாள் நம்ம சொல்லோம் இல்லையா, தேவாதி தேவ தேவாதி தேவதைகள்னு சொல்லக்கூடிய யாராலையுமேயே அதை உணர முடியாது, அதை விளக்கவும் முடியாது. அப்படி ஒரு உன்னதமான ஒரு நிலை, அந்த நிலையை அடையணும், அந்த நிலையில நீ இருக்கணும்னு சொல்லி ஓரொருத்தருக்குமே அவர் உபதேசிக்கிற மாதிரியான பாடல் இது. இப்படி உயர்ந்த விஷயங்கள்ல பேசி மனம் அதுவாகவேயே ஆகிவிடுகின்ற பரநிலைக்கு நம்மளை எல்லாமே உசத்தி கொண்டு போயாச்சு. இங்கே நிதாகர் உக்கு அப்பப்போ இவர் தானே வந்து சிஷ்யனுக்கு வந்து தேடி வந்து சொல்றார். ஏன்னா இங்க அவ ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். அப்ப நிதாகருக்கு தோன்றி இருக்கலாம் அப்பப்பொழுது இந்த ஒரு மனம் விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டு வருகிறதே, இந்த மனதை எப்படி அந்த விஷயங்கள்ல இருந்து இழுத்து வெளியில கொண்டு வருதுங்கிற ஒரு சந்தேகத்தை கேட்டு இருக்கலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய பாடல் மீண்டும் மனது வெளி விஷயங்கள்ல போனா என்ன ஆகும், அதனால வெளி விஷயங்கள்ல போகாம அந்த தூய ஆத்ம சிந்தனையிலவேயே பர நிலையிலவேயே அந்த மனதை இருத்தி பழகிறதுக்குண்டான வழிய அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல அவர் சொல்லி கொடுக்கிறார். அந்த பாடல்களை இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம். ஹரி ஓம், நன்றி.